இந்திய மண்ணில் அரசியல் குரு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்திக்கு வேலை காத்திருந்தது. இந்திய விடுதலைப் போர் ஆரம்பமாகிவிட்டிருந்தது. தாதாபாய் நவ்ரோஜியை கண்டு விழுந்து வணங்கினேன். அவருக்கு மகனாக இருக்கும் தகுதிதான் உண்டு என உணர்ந்தேன். ஃபெரோஸ் ஷா மேதா இமயம் போல் காட்சியளித்தார். திலகர் சமுத்திரமாகத் தோன்றினார். கோகலே கங்கையைப் போல விளங்கினார். இமயத்தில் ஏறுவது எளிதல்ல. கடலை கடக்க கப்பல் தேவை. ஆனால் கங்கையில் இறங்கி நீராடி மகிழலாம். கோகலேயை பார்த்தவுடன் அவரிடம் என்னை அறியாமல் பாசம் ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த நண்பனை அல்ல, தாயைக் கண்டது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. காந்தியடிகள் கோகலேயை அரசியல் குருவாக ஏற்றமைக்கான காரணத்தை இவ்வாறு விளக்குகிறார். அவர்தான் போர்க்களத்தை சுற்றி பார்த்து தேர்ந்து தெளிந்து வர தலைமை வீரனை அனுப்புவது போல ஒரு வருடம் இந்திய நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்த்து வர பணித்தார். பகைவனுக்கு அருள்வாய். இதே கோகலேயை சந்திப்பதற்காகத்தான் இந்தியா வருமுன் இங்கிலாந்து சென்றார் காந்தி. கோகலே அங்கு இல்லை. முதல் உலகப்போர் முழக்கம் வெடிக்க ஆரம்பித்துவிட்டது. ஆப்பிரிக்காவில் ஆம்புலன்ஸ் படையமைத்து களத்தில் காயம்பட்டவருக்கு உதவிய காந்தி வெள்ளைக்காரர்களுக்கு இங்கிலாந்திலும் தொண்டர்படை அமைத்து உதவ விரும்பினார். இது பலருக்கு பிடிக்கவில்லை. அரசும் தயக்கத்துடன் தான் உதவியை ஏற்றது. டாக்டர் காண்டா முதலுதவி பயிற்சியும் அளித்தார். கர்னல் பேக்கரின் கெடுபிடிகள் தொண்டருக்கும் பிடிக்கவில்லை, காந்திக்கும் பிடிக்கவில்லை. சேவையை நிறுத்திக் கொண்டு இராணுவ கோட்டையும் சந்திக்க தயாரானார். சேவையின் தேவை அதிகமாக அதிகமாக அரசு காந்தியின் முழு ஒத்துழைப்பை நாட வேண்டி வந்தது. பாரிஸிலிருந்து திரும்பிய கோகலேயை பார்த்துவிட்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த காந்தி இந்தியா திரும்பினார். ஃபோனிக்ஸ் பண்ணை. கோகலேவுக்கு ஓர் ஆசை. காந்தியும் தம் இந்திய ஊழியர் சங்கத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் காந்திக்கு ஃபோனிக்ஸ் பண்ணை போல தனியே ஓர் ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. கோகலே உடனே அதற்கு சம்மதித்ததோடு தம் சங்கத்திலிருந்தே அதற்கான நிதி உதவியையும் அளிக்க முன்வந்தார். முதல் வெற்றி. அந்த காலகட்டத்தில் அநியாயமான ஒரு வரி சுங்கவரி. பிரிட்டிஷ் இந்திய எல்லையிலிருந்து கத்தியவார் சுதேச சமஸ்தானத்துக்குள் செல்லும் முன் வீரம் கரம் ரயில் நிலையத்தில் இவ்வரி வசூலிக்கப்பட்டது. சொந்த மண்ணின் மைந்தன் அவன் சொந்த ஊருக்கு திரும்ப அல்லவா வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளையன் வரி கேட்கிறான்? வெள்ளையனா அவன் கொள்ளையனா? இந்த அநீதியை எதிர்த்து காந்தி மாநில அரசுக்கு எழுதினார். பயனில்லை. மத்திய அரசு செயலருக்கும் எழுதினார். பயனில்லை. மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்தினார். அவர்கள் சிறைபுக தயார் என அறிவித்தனர். காந்தி விரும்பியது விளம்பரத்துக்கான போராட்டம் அல்ல, ஒரு நல்ல விளைவுக்கான போராட்டம். வைஸ்ராய் செம்ஸ்போர்ட் அவர்களையே சந்தித்து முறையிட்டார். வைஸ்ராய்க்கு காந்தியின் கோரிக்கையில் உள்ள நியாயம் புலப்பட்டது. அதிகாரமும் இருந்தது. சுங்கவரி நீக்கப்பட்டது. இது இந்திய மண்ணில் காந்தியின் ஆயுதம் ஏந்தாத முதல் புரட்சியின் முழு வெற்றி. சாந்திநிகேதன். அடுத்து காந்தி தாகூரின் சாந்திநிகேதனிலும் ஒரு மௌனப் புரட்சியை செய்தார். கல்வி நிலையங்கள் மாணவர்களை தற்சார்புடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பது அவர் கருத்து. பென்சிலும் புத்தகமும் ஏந்தும் கைகள் மண்வெட்டி கோடாரிகளை பிடிக்கக்கூடாதா? தோட்ட வேலை செய்யக்கூடாதா? சமையல் செய்யக்கூடாதா? அவருடைய புதிய யோசனைகளை மாணவர்கள் ஏற்றார்கள். ஆசிரியர்களுக்கும் அதன் அவசியம் புரிந்தது. கோபாலகிருஷ்ண கோகலேயின் மரணம் காந்திக்கு பேரிடியாக விழுந்தது. அவருடைய இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்ட காந்திக்கு இந்திய ஊழியர் சங்கத்தில் சேர்ந்து பணியாற்றலாம் என்று தோன்றியது. பழைய பெருச்சாளிகள் இல்லாத இடம் ஏது? அப்படிப்பட்ட பெருச்சாளிகளுக்கு காந்தி சங்கத்தில் சேருவதில் விருப்பமில்லை. அதை அவர் புரிந்து கொண்டு விருப்பத்தை செயல்படுத்தவில்லை. கோகலேயின் நினைவாக காந்தியடிகள் ஒரு வருடம் செருப்பணியாத விரதத்தை மேற்கொண்டார். ஆசிரமம் ஆசிரமம். காந்தி ஆசிரம வேலையில் ஈடுபட்டார். கோச்ராப் என்ற இடத்தில் வாடகை பங்களா ஒன்றில் பணி துவங்கிவிட்டது. கொடைமனம் கொண்ட செல்வந்தர் சிலரும் நிதி உதவி அளித்தனர். எந்த நல்ல பணியானாலும் கூட சில சோதனைகளை சந்திக்கத்தான் வேண்டியிருந்தது. காந்தியின் அன்பர் ஒருவர் அமர்த்லால் தக்கர், தக்கர் பாபா என்று பெயர். அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில், காந்தியின் ஆசிரமத்தில் ஆதிதிராவிட குடும்பம் ஒன்றுக்கு இடம் தர இயலுமா என்று கேட்டிருந்தார். ஆசிரமம் என்று வந்துவிட்ட பிறகு யாராக இருந்தால் என்ன? காந்தி சம்மதித்துவிட்டார். ஆனால் ஆசிரமத்துக்கு நன்கொடை அளித்த சிலருக்கு அது ஏற்புடையதாக இல்லை. அறம் செய்வதில் கூட அவர்களுக்கு சாதி உயர்வு தாழ்வு பார்த்தாக வேண்டும். பசி எல்லாருக்கும் பொது என்பது காந்திக்கு தெரிந்தது, நன்கொடையாளருக்கு தெரியவில்லை. ஆதி திராவிடரை ஆசிரமத்தில் அனுமதித்தால் ஆசிரமத்துக்கு நிதி உதவி நிறுத்தப்படும் என்று அறிவிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. அஞ்சவில்லை காந்தி. தக்கர் பாபா, தனிபெண் தம்பதியரும் அவர்கள் மகள் லட்சுமியும் ஆசிரமத்தில் அனுமதிக்கப்பட்டனர். ஒரு கதவு மூடினால் என்ன, மறுகதவு தானே திறந்து கொண்டது. மிக நெருக்கடியான நேரத்தில் முகம் தெரியாத செல்வந்தர் ஒருவர் தாமே முன்வந்து 13,000 ரூபாய் நன்கொடை அளித்துவிட்டு போய்விட்டார். கோச்சிறப்பிலும் பிளேக் நோய் பரவத் தொடங்கிவிட்டது. இனி ஆசிரமம் அங்கு தொடர்வது விரும்பத்தக்கதல்ல. சபர்மதி ஆற்றங்கரைக்கு அருகே நிலம் வாங்கப்பட்டு ஆசிரமம் அங்கே அமைக்கப்பட்டது. இதற்கு உதவியவர் புஞ்சாபாய் ஸ்ரீராஜ்சந்த் என்ற வணிகர்.